மாதன் இருசிவியன் மும்மதத்து நாள்வாயங்கரத்து ஆர்தர் போட்டு அம் பிறையிதனி வாசடையான்றரு ஒரு வாரணத்தின் தாழ்வுள் குருகோட்டு அன்படு வணங்கி இரவு பகல் உணர்வோ சிந்தை திருகோட்டு மயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. ஓங்கொழியாய் அருஞானமூர்த்தியாகி உலகமெல்லாம் அழித்தருளும் உமையம்மை காண தேங்கமழு மலரிதழி திங்கள் கங்கை திகழ் நரவ வளர்ச்சடை மேல் சேர வைத்து நீங்களரும் பவத்தொடர்ச்சி நீங்க மன்றுள் நின்று இமையோ துதிசெய்ய நிறுத்தம் செய்யும் பூங்கமல மலத்தாள்கள் சிரத்தின் மேலும் குந்தியிலும் உறவணங்கி போற்றல் செய்வாம். நம பார்வதி பதையே எல்லாம் இல்ல அன்னைக்கு உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய புனார் திருமதியை அடியே போற்றி வணங்கிக் கொண்டு சைவ மக்களுக்கெல்லாம் குலதெய்வமாக திகழ்கின்ற மாதவ சிவஞான சுவாமிகளுடைய புனார் திருமதியை அடியே போற்றி வணங்கி நம்முடைய ஆசிரியர் பிறந்தைக்கு ரத்தனவேலன் அவர்களுடைய திருமதியை அடியின் தருணத்திலே நினைந்து வணங்கிக் கொண்டு சைவ பெரியவர்களே, உலகிலேயே மிகவும் ஒரு சிறப்புற்ற ஒரு சமயம் சைவ சமயம் ஒன்றுதான். மற்ற சமயத்திற்கெல்லாம் சமயக்கடவுள் ஒருவராக இருப்பார். அந்த சமயக்கடவுளை வழிபடு கடவுளாக வைத்து சமயத்தை தோற்றுவித்தவர் வேறொருவராக இருப்பார். அந்த சமயத்திற்கு உள்ள பிரமாண நூலை செய்தவர் வேறொருவர் இருப்பார். அந்த பிரமாண நூலை உலகோருக்கு பரப்பியது இன்னொருவராக இருப்பார்கள். ஆனால் நம்முடைய சைவ சமயத்திலே மட்டும் நம்முடைய சைவ சமயத்தினுடைய கர்த்தா தோற்றுவித்தவர் சிவபெருமானே. அதற்கு உரிய பிரமாண நூலாகிய வேதாகமங்களை கொடுத்ததும் சிவபெருமானே. அந்த வேதாகம சிவபிரமாணங்களை உலகோருக்கு முதன் முதலிலே அறியும்படியாக உபதேசம் செய்தவரும் சிவபெருமானே. இந்த உண்மையை நாம் எப்பொழுதுமே மனதிலே வைத்துக் கொள்ளுதல் வேண்டும். நம்முடைய சமயத்தினுடைய ஒரு அடிப்படை கொள்கை இறை உயிர் தலை. நம்முடைய சமயத்திலே உட்பிரிவுகள் உண்டு. புறப்புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயம் என்று உச்சமயங்கள் இருக்கிறது. ஏன் நம்முடைய சமயத்துக்குள்ளே இத்தனை உட்பிரிவுகள் என்றால், சில கொள்கைகளே மாறுபட்ட கருத்தினை உடையவர்கள் அந்தந்த சமயத்திலே நிற்கிறார்கள். நமக்கு பகைவர்கள் அல்ல, அவர்களெல்லாம் நம்முடைய முற்படியிலே நிற்பவர்கள். ஆகையினாலேத்தான் சைவத்தினுடைய ஒரு உண்மையை பேசுகின்ற பொழுது புறச்சமய நெறி நின்றும் மகச்சமயத்தில் குக்கு என்று சிவஞான சித்தியார்களை சொல்வார். இந்த புறப்புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகப்புறச்சமயம் என்று சொல்லக்கூடியதெல்லாம் எந்த இடத்திலே மாறுபடும் என்று சொன்னால் உயிர் கொள்கைகளிலே கொஞ்சம் மாறுபடும். இன்னும் சில இடங்களிலே கடவுள் கொள்கையிலும் மாறுபடும். இன்னும் சில சமயங்களிலே புத்தி நிலையிலே உயிர்களுடைய நிலையை பற்றிய கருத்துக்கள் மாறுபடும். அவைகளெல்லாம் கருத்து மாறுபாடு பற்றி அவர்களெல்லாம் அந்தந்த சமயத்தராக வைக்கப்பட்டிருக்கிறார்களே அன்றி நமக்கு பகைவர்கள் அல்ல. இது என்னுடைய ஆசிரியர் பிறந்த திருவிடும் போது அவங்களெல்லாம் நம்ம அண்ணாச்சி தான், நம்ம குடும்பத்தை சார்ந்தவர் தான் என்று சொல்லி காட்டுவார். ஆகையினாலே நம்முடைய சமயத்திலே கருத்து வேறுபட்டது. காலத்தில் ஆன்மாக்களுடைய பக்குவத்திற்கு ஏற்ப அந்த கருத்துக்கள் வேறுபட்டிருக்கிறது. ஆனால் உண்மை பொருளை அறிய விளைந்த ஞானிகளுக்கு இறைவனே உருவாக வந்து உண்மையை உணர்த்தி இருக்கிறார். சனகாதி முனிவர் நால்வருக்கு பொருள்மயக்கம் ஏற்பட்ட பொழுது சிவபெருமானே அந்த கல்லால விருட்சத்தின் கீழ் இருந்து உபதேசம் செய்திருக்கிறார். இதுல ஒரு கருத்தை மட்டும் எடுத்துக்கொள்வோம். புத்தி நிலையில் உயிர்கள் சிவத்திடம் சேர்கிறது. இதை ஒரு சாரார் சொல்லுகிறார்கள், இந்த உயிர் சிவமாகவே மாறிவிடும் அப்படின்னு சொல்றார். சிவமாகவே மாறிவிடும் என சொன்னால் அப்ப சிவத்திடமிருந்து பிரிந்து வந்த உயிர் இன்ப துன்பத்தை அனுபவிப்பது ஏன்? சிவத்திடமிருந்து வந்ததானே, அப்ப இன்ப துன்பத்தை அனுபவித்தது ஏன்? இதை இயக்கியது வினை என்றால் சிவமாகிய அந்த உயிரிலே ஒரு வினை இயக்குமா? இறைவன் வினையில் நீங்கிய விளங்கிய அறிவன். அங்கே கருத்து மாறுபடுகிறது. இரண்டாவது ஒரு கருத்து, சிவத்திடம் இருந்து பிரிந்த உயிர் சிவமாகி ஐந்தொழிலை செய்யும்னு ஒருத்தன் சொல்றான். ஒரு வீட்டுக்கு ஒரு அலுவலகத்திற்கு ஒரு அதிகாரி இருக்கலாம், அடுத்த அதிகாரி கூப்பிட்டா சார் யார் சொல்ல கேட்கறது, உங்களுக்குள்ள முடிவு பண்ணுங்கன்றான். ரெண்டு அதிகாரி கீழே ஒரு வேலை பார்க்க இயலாது. இதே மாதிரி ஒரு கடவுள் இயக்கத்தான் நாம் இயங்க முடியுமே தவிர, முக்தி பெற்ற உயிர்கள் எல்லாம் ஐந்தொழில் செய்ய ஆரம்பித்து விட்டதுன்னா எத்தனை பேர்கள் நம்ம இயக்கிக் கொண்டிருப்பார்கள்? இப்படி முக்தி நிலையிலே இப்படி உயிர்கள் எல்லாம் சிவத்தோடு இயந்திருப்பது எந்த நிலையிலே இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு நம்முடைய சைவம் சொல்லுகின்ற அருமையான ஒரு முடிவு, முக்தி நிலையிலே உயிர்கள் எல்லாம் அத்துவிதமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வேற எங்கும் போல திருவாசகத்துக்கு தான் வர்றேன். அத்துவிதமாக இருக்கும், அத்துவிதமாக இருக்கும் என சொன்னால் அத்துவிதம் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? ஒரு பொருளும் இன்னொரு பொருளும் சேர்கிறது, கலப்பு என்று சொல்கிறோம். இந்த கலப்பை வைத்துக்கொண்டு நம்முடைய சமயமானது ஒரு பகுப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஒன்று தாதான்மி சம்பந்தம், இன்னொன்று அத்துவித சம்பந்தம். தாதான்மிய சம்பந்தம் என்றால் ஒரு பொருள் இரு பொருள் போல் தெரியும், ஆனால் பிரிக்க முடியாது. கவனமாக கேட்க வேண்டிய பகுதி, ஒரு பொருள் இரு பொருள் போல் தெரியும் ஆனால் பிரிக்க முடியாது. உதாரணமாக நெருப்பு சூடு, நெருப்பு ஒன்று சூடு ஒன்று மாதிரி தெரியும், ஆனால் நெருப்பிலே இயந்தது தான் சூடு. அந்த நெருப்பிலிருந்து சூட்டை பிரிக்க இயலாது. மலரும் மனமும், மலரும் மனமும், மலர் என்பது கண்ணுக்கு தெரிகிறது, மனம் என்பது மூக்குக்கு தெரிகிறது. அப்ப இருபொருள் போல் தெரியும் ஆனால் இரண்டும் இயந்ததுதான். பாலும் சுவையும், பாலும் சுவையும், சூரியனும் கதிரும், இவைகளெல்லாம் இருபொருள் போல் தெரியும் ஆனால் ஒரு பொருளே. இப்படி இருபொருள் போல் தெரியும் ஆனால் ஒரு பொருளே என்பதுதான் சிவமும் சக்தியும் இயந்த சம்பந்தம். சிவமும் சக்தியும் இயந்த சம்பந்தம் என்ன சம்பந்தம்? தாதான்மிய சம்பந்தம். அது பிரிக்க இயலாத சம்பந்தம் என்று சொல்றோம். இன்னொரு இடத்துல இரு பொருள் ஒரு பொருள் போல் தெரியும், இது அத்துவித சம்பந்தம். இரு பொருள் ஒரு பொருள் போல் தெரியும், அது என்ன? இரு பொருள் ஒரு பொருள் போல் தெரியும் என சொன்னால் அப்போ அந்த பொருள் இரு பொருள் சேர்ந்து இரு பொருளாக காட்டாது, ஒரு பொருள் போல் தெரியும். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன், தண்ணீரில் எண்ணெய் கலக்கிறது, ஆனா தண்ணீர்ல எண்ணெய் கலக்குமோ? கலக்காது, அது தனித்தனியாக இருக்கும். ஆனா அதே நேரத்துல பாலில் தண்ணீர் கலக்கிறோம், அப்ப பால் வேற தண்ணீர் வேறாக தெரிகிறதா? இந்த உமானத்தை கவனமா கேட்டாத்தான் இன்றைய மணிவாசகருடைய இந்த சிந்தனைக்கு நம்ம கை கொடுக்கும். பாலும் நீரும் சேர்கிறது, ஆனா நீர்த்தன்மை தெரியாது, பாலாகவே தெரிகிறது இல்லையா? அப்ப இரு பொருள் ஒரு பொருள் போல தெரிகிறது, ஆனா பிரிக்கணும்னா பிரிச்சிடலாம். எப்படி பிரிக்கலாம்? அன்னப்பறவை வைத்து பிரித்தால் பிரித்து விடலாம் இல்லையா? ஆகையினாலே இரு பொருள் ஒரு பொருள் போல் தெரியும். அப்ப பாலும் நீரும் சேருகின்ற பொழுது அப்ப ஏதோ ஒரு பொருள் இல்லாதது போல் தெரிகிறது, இரண்டு அற்றதாக தெரிகிறது, ஒன்று போல் தெரிகிறது. என்ன ஆகிறது? நீர் பாலின் தன்மையை அடைந்தது. ரெண்டு கொட்டம் எண்ணெயும் தண்ணீர்ல இருக்கிறது, எண்ணெய் வேற தண்ணீர் வேற தெரியுது. ஆனா பால்ல நீர் கலக்கின்ற பொழுது இந்த தண்ணீர் பாலின் தன்மையை அடைகிறது, இரண்டு அற்றதாக தெரிகிறது. இந்த இரண்டு அற்று ஒரு பொருள் போல் தெரிவதற்கு பேர் தான் அத்துவித சம்பந்தம். ஆ துவித சம்பந்தம். துவிதம் என்றால் இரண்டு. இந்த உயிர்களானது சிவத்தோடு சேருகின்ற பொழுது இந்த அத்வித சம்பந்தமாகவே சேருகிறது. எப்படி சேருகிறது? பாலிலே நீர் சேருகின்ற பொழுது அந்த பாலின் தன்மையையே நீர் ஏற்பதைப் போல இந்த உயிர் சிவத்தை கலக்கின்ற பொழுது சிவமாம் தன்மையிலே நின்று ஆன்மாவாகி தன்னை காட்டாது. இதுதான் என்னது சைவ சித்தாந்தத்தில் உயர்ந்த ஒரு இது. இதை காட்டுவதுதான் திருவாசகத்தில் 27வது பதிகமாகிய உணர்ச்சி பத்து. உணர்ச்சி என்று சொல்வதற்கு கலத்தல். இங்கு எது எதோடு கலத்தல் என்றால் ஆன்மாவானது உயிரோடு கலத்தல். இந்த ஆன்மா உயிரோடு கலத்தல் என்பதை அதனை உணர்த்துகின்ற பாடல் பத்து. அதனால்தான் உணர்ச்சி பத்து என்று பெயர். இதற்கு விளக்கத்தை சொல்லுகின்ற பொழுது அத்துவித இலக்கணம், அத்துவித இலக்கணம் தானே போட்டிருக்கேன். அத்துவித இலக்கணம் என்றால் இரண்டு அற்ற கலப்பு. இரண்டு அற்ற கலப்பு என்றால் உயிர் சிவத்தை சாருகின்ற பொழுது உயிரின் தன்மை பெற்று சிவமாம் தன்மை பெறுவது. சிவமா சிவமே ஆகாது, நல்ல கவனமாக கேட்டுக்கணும். சிவமாம் தன்மை பெறுவது. இப்படி ஆன்மாவாகிய நான் சிவமாம் தன்மை பெற்று உன்னை கலந்து இருந்து கொண்டே அந்த இன்பத்திலே நிட்டை கூடி இருப்பது என்னாலோ என்று அதை வினவுவதைப் போலத்தான் அந்த ஏக்கத்தோடு திருவாய் மலர்ந்ததுதான் நம்முடைய இந்த புணர்ச்சி பத்து. இந்த புணர்ச்சி பத்து எப்படி இருக்கிறது? உயிர் சிவத்தோடு கலந்து சிவமாக காட்சியளிப்பது. இதை போல பாலிலே நீர் கலந்து பால் போல் காட்சி தருவது, நீரிலே உப்பு கலந்து உப்பு தன்னை காட்டாது நீராகவே காட்சி தருவது. ஆகையினாலே இதுக்கு பேர் தான் அத்வித கலப்பு. இதுல இறைவன் மேலுக்கு மேலானவன், அந்த மேலுக்கு மேலான அந்த நிலையிலே இருக்கின்ற அந்த சிவத்தை இந்த உயிர்கள் சென்று அங்கே என்ன செய்கிறது? அங்கே அணைகிறது. அணைந்து என்ன செய்கிறது? இன்பத்தை தூக்கிறது. அப்படி இன்பத்தை தூக்கின்ற பொழுது இந்த பழக்க வாசனையின் காரணத்தினாலே இந்த உயிரை வாசனாமலம் வந்து தாக்கும். பழக்க வாசனையின் காரணத்தினாலே இந்த உயிரை வாசனாமலம் வந்து தாக்கும். அப்படி வாசனாமலம் வந்து தாக்காதபடி இந்த உயிரானது அந்த இன்பத்தை அணிவித்துக் கொண்டு சிவத்தையே துதிக்கும், சிவத்தையே துதிக்கும். அதான் பன்னியனூல் தமிழ் மாலை பாடுவித்து என் சிந்தை மயக்கு அறுத்து திருவருளினானே என்று திரு செங்காட்டங்குடி திருத்தாண்டகத்தில் அப்பர் சுவாமிகள் சொல்லி காட்டுகிறார். இப்படி முத்தி நிறையிலே இந்த உயிரானது மலவாசனை தாக்காதபடி அந்த புகழ் சொல்லுகின்ற ஐந்தெழுத்து மந்திரம் ஓதுகின்ற முறைமையும் இருக்குதான். அது யாரால் எங்கு சொல்லப்படும் என்றால் நிர்வாண தீட்சை எடுத்தவர்களுக்கே சிவபெருமான் அதை கூட்டிவிப்பார். அப்ப நிர்வாண தீட்சை எடுக்கணும்னா என்ன செய்யணும்? அதுக்கு முன்னாடி சமய தீட்சை விசேட தீட்சை எடுத்து சிவ பூஜை எடுத்து பக்குவப்பட்டிருக்கணும். பக்குவப்பட்டு முத்தி நிலைக்கு தகுதி உடைய அந்த ஆன்மாவுக்குத்தான் அந்த ஐந்தெழுத்து மந்திரம் சொல்லிக் கொடுக்கப்படும். இந்த நிர்வாண தீட்சை என்று சொல்லக்கூடியது ஆறு அத்வாக்களில் இருந்து இந்த உயிர்களை கலட்டி விடுதல். அந்த நிர்வாண தீட்சை எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க? ஆறு முடிச்சு போட்டு ஒவ்வொன்னா எடுத்து எடுத்து விடுவாங்க. எனவே அந்த புத்தி நிலையிலே உயிர்களை மலவாசனை தாக்காதபடி இறைவனை ஐந்தெழுத்து மந்திரம் கூறி அல்லது தோத்திரம் செய்து இருப்பர். அதைத்தான் இங்கே சொல்லுகின்ற பொழுது நான் உன்னை அடைந்து நான் என்னுடைய மெய்ப்பாடுகளை காட்டி உன்னை எப்படி துதித்துக் கொண்டே இருக்கக்கூடிய காலம் எப்பொழுது வருகிறது என்று கேட்கிறார். 7வது திருப்பாட்டு புணர்ச்சி பத்தில் நினைய பிறருக்கு அறிய நெருப்பை நீரை காலை நிலனை விஷும்பை தனை ஒப்பாரை இல்லா தனியை நோக்கி தழைத்து தழுத்த கண்டம் கணைய கண்ணீர் அறிவிவாய கையும் கூப்பி கடிமலரால் புனைய பெறுவது என்றுகளோ என் பொல்லா மணியை புணர்ந்து. அருமையான செய்தி. அதாவது நினைய பிறருக்கு அறிய சாமான்யமார்களால் எளிதிலே அறிய முடியாதவனும் அவர்கள் மனதிற்கு எட்டாதவனும் இறைவன் வந்து மனாதீத கோஜரன். மனதிற்கெல்லாம் அகப்பட மாட்டான், சொல்லுக்கும் அகப்பட மாட்டான், பொருள் பிரபஞ்சத்திற்கும் எதுக்குமே அகப்பட மாட்டான். அப்பேற்பட்ட அந்த அரிய பொருளை நினைய பிறருக்கு அறிய, ஆனால் அவன் எங்கெல்லாம் கலந்திருக்கிறான், நெருப்பை நீரை காலை, கால் என்றால் காற்றுன்னு அர்த்தம், ஜன்னலுக்கு பேரு கால் அதர்னு பேரு, காற்று வாழும் வழின்னு அர்த்தம். ஜன்னலுக்கு தமிழ் பேர் என்னது? கால் அதர். ஆகையினாலே நெருப்பை நீரை காலை நிலனை விஷும்பை இப்படி எல்லாவற்றிலும் அவன் என்ன செய்திருக்கிறான்? விரவி இருக்கின்றான். எல்லாவற்றிலும் விரவி இருக்கின்றான். அதாவது சிவத்தை பற்றி பரப்பு செய்திகள்ல பல செய்தி நம்ம ஞாபகம் சொல்லணும். இறைவனுடைய பரத்துவத்தை பற்றி பேசுகின்ற பொழுது அவனுக்கு சமமாக யாரையும் சொல்லுதலே கூடாது. அவனுக்கு சமமாக யாரை தனக்குவமே இல்லாதான் தாழ் செய்தார்கல்ல மனக்கவலை மாற்றல் அறிவு. ஒரோ வேளை அவனை யாருக்காவது ஒப்பிட வேண்டும் என்றால் ஒரே வார்த்தை அவனுக்கு நிகர் அவனே. அந்த வார்த்தை எப்படி வரணும்? அவனுக்கு நிகர் அவனே. அதேதான் தனி ஒப்பாரை இல்லா தனியை தனிப்பொருள், அந்த தனிப்பொருளாகி அவனுக்கு ஒப்பாக எவருமே இல்லை. தனி ஒப்பாரை இல்லா தனியை நோக்கி, அந்த தனிப்பொருளினை நோக்கி எப்பொழுதுமே பல நூல்களை நாம படிக்க வேண்டும். 23 இலக்கணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இறையருள் வந்து உயிரினை தாக்குகின்ற பொழுது 10 புறக்குறிகள், 10 அகக்குறிகள், 3 மனக்குறிகள் அங்கே இருந்து கொண்டே இருக்கணும். இதுதான் உண்மை அடியார்களுக்கு அடையாளம். தான் 10 ஈசன் பட அடியர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வீமநாத பண்டியரை இயற்றிய கடம்பவன புராணத்தில் இது விளக்கமாக பேசப்பட்டிருக்கிறது. 10 அடியார் செய்கைதாமே அப்பர் சுவாமிகள். இந்த 10 என்ன என்பது நம்ம தெரிஞ்சிருக்கணும். அடுத்த தடவை அந்த பட்டியல படிக்கிறேன். அவைகளில் வரக்கூடியது ஒன்றுகள் ஒன்று சொல்லி காட்டுறார். தழுத்த கண்டம், இறைவன் அருள் இந்த உயிரிலே பாய்கின்ற பொழுது இந்த மிடரு வீங்கும். தழுத்த கண்டம் கணைய கணைக்க கணைக்க கண்ணீர் அறிவிவாய, கண்ணீர் அறிவிப்பாய் என்பது தைலதாரையாக கண்ணீர் வழிய. தைலதாரை என்றால் நீர் மேலே இருந்து கீழே ஊற்றுகின்ற பொழுது சொட்டு சொட்டாக வரும். ஒரு சொட்டுக்கும் இன்னொரு சொட்டுக்கும் இடையில இடைவெளி இருக்கும். ஆனால் நெய்யை நன்றாக உரிக்கி மேலிருந்து விட்டால் அது எப்படி உழும்? இடைவெளி இல்லாத நூல் போர். அந்த இடைவெளி இல்லாமல் நூல் போர் அந்த நெய் விடுகின்ற காரணத்தினாலேதான் அந்த நெய்யை தைலம் என்று சொல்லி தைல தாரை அப்படி வடியணும் கண்ணீர். அதைத்தான் இங்க சொல்கிறார். எப்படி தழைத்து தழுத்த கண்டம் கணைய கண்ணீர் அறிவிவாய கையும் கூப்பி கடிமலரால் புனைய பெறுவது என்றுகளோ. உன்னுடைய திருவடியினை நான் கடிமலர் கடியேற்கும் பூங்கமல காட்டின்னு கதர்களி என்பால் அவரும் கடி என்பால் வாசனை பொருந்திய, வாசனை பொருந்திய. இன்னொரு கடின்னு இருக்கும், அது காவல் அர்த்தம் ஒன்று இருக்கிறது. எனவே இங்கே மனம் பொருந்திய மலரால் புனைய பெறுவது என்றுகளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. பொல்லாமணியை புணர்ந்தே. ஓ வைரம் இருக்கிறதே, இந்த வைரம் எப்பொழுது அது மதிப்புடையதாகிறது என சொன்னால் அந்த வைரத்தை எடுத்து பட்டை தீட்டணும். பட்டை தீட்டினால்தான் அது அழகு பெறும். ஆனால் பெருமானோ பட்டை தீட்டப்படாத மணி, அதான் பொல்லாமணி. பொல்லுதல் என்றால் எது? தீட்டுதல், செதுக்குதல். இறைவனுக்கு ரெண்டு உண்டு, பொல்லாமணி, ரெண்டாவது நவமணிகள்ல சில குற்றங்கள் இருக்கும், ஆனா நமக்கு தெரியாது. ஏன்னா திருவிளையாடல் புராணத்துல மாணிக்கம் விற்ற படலத்துல வழக்கமா பேசியிருக்கு. ஆனால் இறைவனாக அந்த மணி குற்றமற்ற மணி, அதனால்தான் அவனுக்கு மாசிலா மணின்னு பேரு. பேரிலேயே சிவ பரத்துவம் தெரியும். ஆகையினாலே அழகா சொல்லி காட்டுகிறார். எப்படி என்றுகளோ என் பொல்லா மணியை புணர்ந்தேன், என்னுடைய பொல்லா மணியாகிய அந்த பெருமானை நான் எப்பொழுது நான் அவனை அடைந்து என்ன செய்தல் வேண்டும், தழைத்து உடல் பூரித்து தழுத்த கண்டம் கனைய கண்ணீர் அறிவிவாய கையும் கோப்பி, இப்படி உன்னோடு அந்த விதமாக கலந்திருப்பது எக்காரம் என்று சொல்லி காட்டுறார். ஒரு உண்மை தெரிஞ்சுக்கணும், நாமெல்லாம் இந்த உடம்பை விட்டுத்தான் சிவத்தை அடைய முடியும். உடம்பை விட்டுத்தான் சிவத்தை அடைய முடியும், வேறு தேகம் வேண்டும். சிவஞானிகள் நாம் காணுகின்ற அந்த உடம்போடு கைலை அடைவார்கள். புரியவங்களுக்கு அந்த உடம்போடே அடைவார்கள். இன்னொரு பொருள், அந்த சிவஞானிகள் நம்மோடு இருந்தாலும் அவர்கள் சிவத்தோடு அத்துவிதமாக கலந்திருப்பார்கள். மணிவாசக ஞாபகரசி சுவாமிகளை அங்கே நஞ்சு கலந்து அமுதினை ஊட்டினார்கள். நமக்கு நாவுக்கரசர் மாண்டர் போல் சமணர்களுக்கு தெரிந்தது. ஆனால் அவர் சிவமாம் நன்மையிலே இருந்த காரணத்தினாலே தான் விடம் தாக்கப்படவில்லை. எனவே சிவஞானிகள் நல்ல கவனமா கேட்டுக்கொள்ளணும், இருக்கின்ற அந்த உடலையே வைத்துக் கொண்டு சிவத்தோடு அற்புதமாக கலந்திருப்பர். அப்ப நம்ம உடம்பும் அவர்கள் உடம்பும் ஒன்றோ என்றால், அன்று நம்முடைய உடம்பு பூதசார உடம்பு, அவர்களது உடம்பு அழகாக அங்கே பிசுத்த தேகம் எனப்படுகின்ற ஞான தேகத்தை உடையவர்களாக இருப்பார்கள். எனவே மணிவாசக பெருந்தகை நம்மோடு அவர் மானுட வடிவத்தை தாங்கி இருந்தாலும் சிவத்தோடு அத்விதமாகவே இருப்பார் என்று அழகாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என கூறி இதுல ஒரு பொருள் மறைந்திருக்கிறது. தழுத்த கண்டம் கனைய கண்ணீர் அறிவிவாய கையும் கூப்பி, கடிமலரால் புனையப் பெறுவது என்றுகளோ, கடிமலரால் புனையப் பெறுவது என்றுகளோ என்று, அதாவது இந்த பாடம் நடத்துறவங்க குரு கிட்ட முறையாக முதல்ல பாடம் படிக்கணும். சில கருத்துக்களை வெளியே சொல்லக்கூடாது, சில இதை வேறு ஒரு சொல்லிட்டு விட்டுறணும். இந்த இடத்துல கடிமலரால் முனையப்பெறுவது என்றுகளோ என்பதற்கு மேலோட்ட பொருள், உங்களுடைய திருவடியிலே நறுமலரை கொண்டு நான் அர்ச்சிப்பது என்றோ என்று கேட்பதோடு சொல்லக்குள்ளே விட்டுருவேன். ஆனால் பொருள் தவறு, நான் உலகத்தில் அப்படிதான் பேசுவேன். ஆனால் இதற்கு உண்மை பொருள், கடிமலரால் புனைய பெறுவது, நல்ல கவனம் கேட்கணும். யாரு தனக்கு சொல்வது, கொஞ்சம் கவனமாக கேட்கணும். இந்த கருத்தை வெளியே சொல்லக்கூடாது. இந்த மாதிரி சைவத்தில் சில உண்மைகளை திறந்த வெளியிலே பேசுதல் கூடாது, அபகுதிகள் இருப்பார்கள். ஆனா இந்த நேரத்தில் பக்குவிகள் என்று உங்களை கருதி இந்த செய்தியை மட்டும் சொல்லிக்கொண்டோம். எப்பொழுதுமே சிவபூஜை செய்பவர்கள் ஒரு கருத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். இந்த இடத்துல கடிமலரால் புனையப் பெறுவது என்றுகளோ, என்ன அர்த்தம், நல்ல மலர்களை நான் புனையப் பெறுவது எப்பொழுது, இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், அதாவது தலைவனும் தலைவியும் இன்பம் நுகர்வார்கள், இன்பம் நுகர்ந்ததற்கு பின்பாக தலைவியினுடைய அலங்காரம் சிறிதே சிதைந்திருக்கும். அப்பொழுது தலைவனானவன் தனக்கு இன்பம் கொடுத்து உதவிய அந்த தலைவியினுடைய கலைந்த அலங்காரத்தை மீளவும் சரி செய்து அவளுக்கும் அவளுக்கு உதவுவான். இதே போன்று தலைவனாகிய சிவபெருமான் தலைவியாகிய என்னை அவனை கூடி கலந்த பின்பு அந்த தலைவிக்கு கலைந்த அலங்காரத்தை சரி செய்வதைப் போல நீ எனக்கு முடிகள் சூட்டி அணிவது எக்காலம். எவ்வளவு உயர்ந்த நிலை பார்க்க, எக்காலம். எப்பொழுதுமே இறைவனானவன் நம்மையும் அவன் என்னையும் கவனிக்கிறான். இது உங்களுக்கு எந்த இடத்துல வச்சு சொல்லப்படும் என சொன்னால், தன்னை போலவே அவளும் அலங்காரமா இருத்தல் வேண்டும் நினைப்பார். ஒரு உண்மை தெரிஞ்சுக்கிடுங்க, சிவ பூஜை பண்றோம், சிவ பூஜை பண்ணுகிறவர் முதலில் தன்னை சிவமாக்கி கொள்ளுதல் வேண்டும். ரொம்ப முக்கியம், தன்னை சிவமாக்கி கொள்ளுதல் வேண்டும். சிவபெருமானுக்கு இடபதேவர் உண்டு, சிவமாக்கப்பட்ட இவருக்கு இடபதேவர். கைமணியிலே இருக்கின்ற இடபதேவரை பிடிச்சோம், சிவாச்சாரியர்களும் அதான், கையிலே இருக்கின்ற இடபதேவரை பிடித்துக் கொள்ள வேண்டும். சிவபெருமான் உச்சி மீது மலர்கள் இருப்பதைப் போல சிவ பூஜை செய்வர்கள் என்ன செய்யணும், உச்சியில மலர் இருக்கணும், சிவபெருமானுடைய நெற்றியில கந்தம் இருக்கணும், சிவ பூஜை செய்வர்களுடைய நெற்றியில என்ன இருக்கணும், கந்தம் இருக்கணும். பொதுவாக ஒரு விதி சொல்லுகிறேன், சிவ பூஜை எடுத்தவர்கள் இல்லத்துக்கு நம்ம காலையில போகக்கூடாதுன்னு ஒரு விதி, ஒரு 12 மணி வரைக்கும் போகக்கூடாது. போறாருன்னா முன் அனுமதி பெற்று தான் போக வேண்டும் என்று விதி இருக்கிறது. ஏனெனில் சிவ பூஜைக்கு இடையூறு. ஒருவேளை நாம் ஒரு 11 மணிக்கு போயிட்டோம்னா போன உடனே எதை கவனிக்கணும், நெத்தியில போட்டிருக்கான்னு பார்க்கணும். நெத்தியில பொட்டு இருந்துன்னா என்ன அர்த்தம், பூஜையை முடிச்சிட்டாருன்னு அர்த்தம். நெத்தியில பொட்டு இல்லைன்னா இனிமேல் தான் ஆரம்பிக்க போறாருன்னு அர்த்தம். ஆகையினாலே இந்த இடத்துல சிவபெருமானுக்கு உள்ள பொட்டை தனக்கு வைப்பதும், சிவபெருமானுக்கு ஒரு இடபத்தை தான் பற்றுவதும், சிவபெருமான் உச்சியில் இருப்பதைப் போல தன்னையும் சிவமாக்கி மலர் வைப்பதைப் போல நீ எனக்கும் நீ மலர்களை சூட்டுவது எக்காலம் என்று பொருள்பட, இது ரகசிய செய்தி போல சனக்கு அண்டமான ஜெய்சீர் எழுதியிருக்கிறார். இதையெல்லாம் அப்படி பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று. ஆனாலும் இது இந்த சபையில் வந்து நான் பக்குவிகள் என்ற ஒரு கருத்தில் வச்சு உங்களுக்கு இந்த செய்தியை சொல்லியிருக்கேன். ஆகையினாலே இந்த திருவாசகத்தில் இதே மாதிரி நிறைய வரைபொருள் நிறைய இருக்கிறது. அதுக்காகத்தான் இந்த பின்னால் வருது, தக்கோர் மூலமாக தான் புராணமோ இஸ்மரியோ கேட்கணும், அது ஒரு முறை இருக்கிறது. புராணத்தில் வருகிறது, இந்த திருநெல்வேலி தலைப்புராணத்தில் இந்த என்னென்ன வருகிறது என்பதை பார்ப்போம். திருவருள் கூட்டி வைக்க திருநெல்வேலி தலைப்புராணத்திலே நாம் இன்று சிந்திக்க இருக்கின்ற அருமையான பகுதி, திருநெல்வேலி என்று சொன்னவுடனே நமக்கு நினைவுக்கு வருவது நம்முடைய திருநெல்வேலி தளத்திலே இருக்கின்ற தாமிர சபை. இந்த தாமிர சபையிலே, அதாவது 768வது பக்கம், 768வது இதில், அதாவது நின்றசீன் நெடுமாற நாயனார் புராணத்துக்கு அடுத்து வடபுலத்து கவுடன் வந்த சரித்திரத்துக்கு அடுத்தாப்புல வரும். ஆக தாமர சபையில் அம்மைக்கு நடனம் காட்டிய சருக்கம்,